அவர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏலிம் சபையின் தமிழ் ஆராதனை ஆக்லாந்து பகுதியிலே நம்பர் 1 மெக்லின் ஸ்ட்ரீட் மவுண்ட் அல்பர்ட் என்ற இடத்திலே ஞாயிறு காலை 9:30 மணிக்கு அன்போடு அழைக்கிறோம். யாவரையும் அன்போடு கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.
ஒரு மனதோடு இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நினைத்து ஒரு ஜெபம் செய்யலாம். தகப்பனே இயேசுவே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. எங்கள் மேலே உள்ள அன்பினால் எங்களுக்கு அற்புதம் செய்து எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில், எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு நீங்கள் பேசுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இந்த வசனத்திலிருந்து தான், இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அங்கே அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உன்னுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தால் நான் உன் வாழ்க்கையில் வருவேன். நீ உன் கதவை திறந்தால் உன் வீட்டிற்குள் வருவேன். உன்னோடு போஜனம் பண்ணுவேன் என்றால் உன்னோடு நான் ஐக்கியப்படுவேன். உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் வீட்டில் உன் கூடவே இருப்பேன். உன் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவராக, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாதல் தருவேன் என்றார். வந்தவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சிலர் வரவில்லை. அதன் பிறகு அவர் தேடி போய் அநேகருக்கு அற்புதம் செய்தார். அவரே போய் அவருடைய வராத மக்களுக்கூட தேடி போய் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். இப்போ ஆண்டவர் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறார். உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. உங்களுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். உங்களுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் யோசித்து பாருங்க. இயேசு சொல்லுகிறார், உங்களோடு நான் வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே நான் தங்கியிருப்பேன், உங்களோடு நான் ஐக்கியப்படுவேன். அதுதான் இயேசு சொல்லுகிறார். அவர் வந்துட்டு போகிற விருந்தாளி அல்ல. உங்கள் வீட்டிலேயே வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், தாயாக இருப்பார், உங்களுக்கு சிநேகிதராக இருப்பார், உங்களுக்கு எல்லாமாக இருந்து வழி நடத்துவார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வந்து உங்களோடு ஐக்கியப்படும் போது உள்ளாகிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின நாட்களில் சிலருடைய வீடுகளுக்கு அவங்க கூப்பிட்டாங்க, இயேசு போனார். சிலருடைய வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசித்தார். அந்த வீட்டுக்கு போனபோது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:9 19:9 பைபிள்லேருந்து வாசிக்கிற பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போனபோது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். சகையோ என்கிற ஒரு மனிதன் எரிகோ என்ற பட்டணத்தில் வசித்து வந்தான். அவனை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அந்த ஊரில் அவனை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அது மாத்திர பெரிய பதவியில் இருந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன், சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவன் வந்து பெரிய ஆஃபீஸர். அதனால் ஒரு பெரிய தலைவனாக அவன் இருந்தான். பணம் இருந்தது, தலைவன் என்கிற பதவி இருந்தது, ஊரில் எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏனென்று சொன்னால், அநியாய சம்பாத்தியம், பாருங்க, அநியாயம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்த பணத்தை உறிஞ்சி எடுத்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. இவன் வந்து ஒரு அநியாய சம்பாத்தியம் பண்றான், நம்ம பணத்தெல்லாம் உறிந்து எடுத்து கொள்ளுகிறான், அவன் மாத்திரம் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான். அந்த ஊர் மக்களே அவனை வெறுத்தார்கள், அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவன் வீட்டு அவனை தனிமைப்படுத்தின மாதிரி ஆக்கிட்டாங்க, அவனை பார்த்தாலும் எல்லாருக்கும் வெறுப்பு தான். அதனால அவன் சமாதானத்தை இழந்துட்டான், நிம்மதியை இழந்துட்டான். அவனுடைய பணமோ பதவியோ புகழோ அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லை, உள்ளத்தில் ஒரு வெறுமை காணப்பட்டாரு. அந்த சமயத்தில் தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் என்று சொல்றாங்க, தீர்க்க தரிசினெல்லாம் சொல்றாங்க, நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார் என்று, பலத்த அற்புதம் செய்கிறார், செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பி விடுகிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவரை பார்க்கணும், ஐயோ இவர் என் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவரை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. என் வீட்டுக்கு மனுஷர்களே வரமாட்டேங்கிறாங்க, இந்த இயேசு அவர் பரிசுத்தமானவர் கடவுள்னு வர சொல்கிறாங்க, நான் பாவி என் வீட்டுக்கு இயேசு வருவாரா அப்படின்னு நினைத்து நானாவது அவர் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி இயேசு வருகிற வழியிலே அவரை பார்க்க ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். அவன் குள்ளமான மனிதன், ஜனங்கள் துரல் கூட்டமாக இயேசுவை சுற்றி இருந்ததுனால அவனால் எட்டி எட்டி பார்க்கிறான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால முன்னால் ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க காத்திருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டா, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொல்றார். அவனுக்கு நம்பவே முடியல, ஆச்சரியம், இந்த ஊர்க்காரங்க கூட என்னை நேசிக்கல, என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இவ்வளோ பெரிய தேவன் என் வீட்டில் வந்து ஏன் கூட தங்க போறீங்களா? அவனால சந்தோஷமா இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். ஊர் முழுதை செய்தி பரவி விட்டது, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன இவன் வீட்டுக்கா இயேசு போகிறாரு, இவன் பாவியான மனுஷனாச்சே, நம்ம கூட வீட்டுக்கு போக மாட்டோம், அநியாயமாக சம்பாதிக்கிறவன் இவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போகிறார், இவர் என்ன கடவுளாக இருந்தால் இப்படிப்பட்ட வீட்டுக்கு போவாரா அப்படிலாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அப்பொழுது சகையு நின்று அந்த இடத்துல எல்லாருக்கும் மத்தியில் ஊருக்கு நடுவில் நின்று இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், ஏமாத்தி அநியாயமே கூட சம்பாதிச்சிட்டேன், உழைத்தும் கொஞ்சம் சம்பாதிச்சேன், அநியாயமே சம்பாதிச்சேன், பாதி நான் சொத்துக்களை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தா, லஞ்சம் வாங்கி அல்லது அநியாயமாய் அவனுடைய பணத்தை நான் வந்து என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரி வசூலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கியிருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன், அவங்கள்ட்ட அநியாயமாய் வாங்கினதை திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஊரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, சகைவாய் இப்படி மாறிட்டான் அப்படி, ஆமாம் இயேசு வர்றான்னு மாறிட்டான். இயேசு அவனை பார்த்து சொல்லவே இல்லை, சகையும் உன் ஆஸ்திகளில் விற்று பாதி ஏழைகளை கொடுன்னு இயேசு சொன்னாரா சொல்லலை? நீ அநியாயமாய் சம்பாதித்ததை 4 மடங்கு திரும்ப கொடுன்னு சொன்னாரா சொல்லவில்லை? பின் எப்படி அவன் மாறினான்? இயேசுவனுடைய பிரசன்னம். இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வருகிறாரோ அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டு விடும், அவங்களை விட்டு பாவம் விலகிவிடும், அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அக்கிரமங்கள் தானாக விலகிவிடும், குடிப்பழக்கம், விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி அநியாய சம்பாத்திய தன்னால் போய்விடும். இந்த பாவங்கள் தான் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம். இப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்றால் பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிப்பாகிய சமாதானம், சந்தோஷம், தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ், அதை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு என்கிற அனுபவம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அந்த குடும்பத்துக்கே கொடுத்தார், அந்த வீட்டிற்கு கொடுத்தார். சகைவுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம், இதுவரை பாவம் அவனுடைய மனசாட்சியை பாதித்துக் கொண்டிருந்தது, இப்பொழுது அதிலிருந்து விடுதலை, சந்தோஷம், சமாதானம், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசுவுடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தை தருவார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசாய 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, பாவத்தில் வாழும் வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்கவே முடியாது. வேணா சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், உண்மையான சமாதானம் இருக்கவே முடியாது. ஒரு ஒரு எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, பாவம் இருக்கும் வரைக்கும் சமாதானம் இருக்காது. அதனால தான் பாவம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். இயேசு வரும்போது அந்த பாவத்தில் இந்த விடுதலை, அப்ப மெய்யான சமாதானம் உள்ளத்துல வரும், குடும்பத்துக்குள்ள சமாதானம், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானம், சமாதானம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் இயேசு முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ரட்சிப்பு என்கிற சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்த உடனே சமாதானம். இன்றைக்கு உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குதா? உடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? நிம்மதியே இல்லை, சில சொல்லலாம் வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை, கடையிலேயே இருந்துடலான்னு போன தோணுது, ஆஃபீஸ்லேயே இருந்துடலான்னு தோணுது, வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி சமாதானமற்ற நிலைமையில் கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடு, உன் குடும்பத்தில் எனக்கு இடம் கொடு, நான் உன் வீட்டிலே உன்னோடு வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் என்று அன்றைக்கு சகைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை அருளி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிக்கத்தான் கதவை தட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நோய்களை விலக பண்ணுவார், அந்த மரண கட்டுகளை மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னீங்க இன்றைக்கு இடம் கொடுத்தா போதும், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். நான் அப்போ கிறிஸ்தவனே கிடையாது, நான் ரொம்ப பக்தி உள்ளவன். எங்கள் குடும்பத்தில் பக்தியை சின்ன வயதுலேருந்தே பக்தியை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் நான் தவறாமல் பக்தியோடு சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவன். அந்த சாமி கும்பிட்டு அடையாளத்தோடு தான் வெளியே போவேன். அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்ததுனால இயேசுலாம் எனக்கு பிடிக்காது. அவன் சொன்னாங்களே இயேசு கிறிஸ்துவா, அவர் எனக்கு பிடிக்காது அப்படி சொன்னாங்களே, அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா அவரை அறிவதற்கு முன்னால் அவர் நம்ம வந்து இயேசு ஒரு மதம், ஒரு மத தலைவர், மதத்தை போதிக்க அப்படி நினைச்சு நானும் அவரை வெறுத்தேன். ஆனால் எனக்கு 14 வயசில் ஹார்ட் எல்லாஜும் அந்த இருதயம் வீங்கி விட்டது. அதனால் வலது கால் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். எங்களுடைய அப்பா வியாபாரம் செய்கிறவங்க சென்னையில், எவ்வளோ ஆயிரக்கணக்காக பணத்தை அந்த காலத்தில் செலவு பண்ணி எத்தனையோ ஆஸ்பத்திரி எத்தனையோ மருந்துகள் மாற்றி கடைசியில் மரணப்படுக்கை. இதுக்கு மேலே மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாது, உங்களுடைய மகன் சில காலம்தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பிட்டாங்க, வீட்டில் வச்சு கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அவ்வளோதான் மரணம். எங்கள் வீடு ஒரு மரண வீடாய் மாறிவிட்டது. எப்போ ஒரு துக்க சந்தோஷமான பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்க வீடாய் மாறிவிட்டார். எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன், மூச்சு விட கஷ்டம், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், வலது கால் அசைக்க முடியாது, நானாக படுக்கையில் எழுப்பி உட்கார முடியாது, மரணப்படுக்கை. நாங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள், எத்தனை தெய்வங்களை பக்தியோடு வணங்கி இருக்கிறோம், எல்லாத்துக்கும் பொருத்தனைகளை செய்து எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்கணும் இயக்கத்தோடு இருந்தபோது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. இனி அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவ நண்பர், எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தார். என்னுடைய தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எங்கள் மகனை, இயேசுக்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறியான்னு சொல்லி. அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் ஊழியரும் அல்ல, அவர் வந்து லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். பாடியில் நாங்கள் இருந்தோம். அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜபித்தபோது என் தாயார் எனக்காக கண்ணீரோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் அப்போ கூட இயேசுவை நம்பலை, கண்ணை திறந்த அவரை வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். ஒருவர் வந்து என் படுக்கையின் அருகிலே நிற்கிறது என்னால் உணர முடிந்தது. நான் வந்து என் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் யாரோ வந்து நிற்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்கன்னு தெரிகிறது. இயேசுவே தொடுன்னு ஜெபித்த போது அவருடைய கரம் என்னை தொட்டது. இயேசு என்னை தொட்டார். அவருடைய கரத்தினால் என்னை தொட்ட உடன் என்னுடைய கால் செயல்பட ஆரம்பித்தது. நொண்டியாயிருந்து மரணப்படுக்கையில் இருந்தால் நான் எழும்பி உட்கார்ந்தேன். அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்குள்ளாக ஒரு மாற்றம், வீங்கிருந்த இருதய நார்மலாய் மாறினது, எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இந்த உயிர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிச்சை. அவர் எனக்கு ரெண்டாவது ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுத்தார். இல்லை நான் 14 வயசில் நான் மறித்து அடக்கமணப்பட்டிருக்கணும். இயேசு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க வீட்டுக்குள்ளே நான் வர முடியாதுன்னு இயேசு வெளியில் நிற்கவில்லை. அவர் எந்த வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. கண்ணீரோடு யார் கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் அற்புதம் செய்வார். அந்த வீட்டுக்கு வெளியில நிற்க மாட்டார். ஐயோ இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீங்கள் இயேசுவே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கூப்பிட்டா போதும், உடனே ஒரு அற்புதம் செய்து விடுவார். எனக்கு மாத்திரமா நிறைய பேருக்கு செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தா, அவங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தா ஒரு சந்தோஷம், சமாதான மன மகிழ்ச்சி. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு கலங்குறீங்களா, வியாதிப்பட்ட குழந்தை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா, கணவர் வியாதிப்பட்டு விட்டார், மனைவி வியாதிப்பட்டு தாங்க மரணப்படுக்கன்னு கலங்குறீங்களா, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வந்து உங்களை தொட்டு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், இயேசப்பா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே, வாங்க எங்களுக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும். அவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் உன் வாழ்க்கையில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சமாதானம் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் இயேசு இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டு, குழந்தை இல்லை என்கிறதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் நிந்தை அவமானத்தினால் அழுது கொண்டிருக்கலாம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தா, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னா அந்த சமாதானத்தை தருவார், இந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுங்கன்னா சுகம் தருவார். இன்றைக்கு அதற்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு உங்களை தொடுகிற நேரம், உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம். இயேசு உங்க பக்கத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதனால தான் இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறதுனால உடைய கண்களை மூடி நீங்க என்ன சிதறக்கூடாது, அங்கங்க நீங்க வேடிக்கை பார்க்காதபடி இயேசுவை கண் முன்னாலே நிறுத்தி இயேசுவை நினைத்து, இயேசுவே இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, என் வாழ்க்கையில நீங்க வாங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, என் உள்ளத்திலே நீங்க வாங்க, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க. அவரை பெயரை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். முதலாவது நான் செபிக்க போகிற காரியம், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவம் மன்னிப்பு எனக்கு வேணும், பாவம்தான் சமாதானத்தை கெடுக்கிறது, பாவம்தான் சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதனால முதலாவது பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும், சமாதானம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும். ஐயா எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும், இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கணும். அப்படி விரும்புறவங்க இயேசுவே உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்துல வந்து நீங்க வாசம் பண்ணுங்க, உங்களை என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்க வீட்டில் வாங்க, எங்க குடும்பத்தில் சமாதானம் கொடுங்க, எங்க வீட்டில் எங்க வாழ்க்கையில் நீங்க வாங்க, இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களோட நீங்க வாசம் பண்ணணும், எங்களுக்கு சமாதானத்தை தரணும், எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும் இயேசுவே, நிம்மதி வேணும் இயேசுவே, இயேசுவே சமாதானத்தின் தேவன். உங்களுடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார், உங்களுடைய உடைந்த உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். இப்ப உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, உங்க வீட்டுக்குள்ள அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. தகப்பனே கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா, இந்த பாவம் மன்னிக்கப்படணுமே, பாவத்துல இந்த விடுதலை வேணுமே, ஒரு சமாதான நிம்மதி வேணுமே, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லையே, என் வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் வேணுமே இயேசுவே, என் வாழ்க்கையில வாங்கன்னு ஜெபிக்கிறாங்களே இந்த சகோதர சகோதரனை பாருங்கப்பா, இந்த சகோதரியை பாருங்கப்பா, இவங்களுக்காக செலவை சுமந்ததை நினைத்தருளுங்க, இவங்களுக்காக செலவில் அடிக்கப்பட்டதை நினைத்தருளுங்க, இவங்களுக்காக செலவில் ரத்த சிந்தனதை நினைத்தருளுங்க. இப்போ உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவட்டும், அந்த பாவ ஆசைகள் விலகி போகட்டும், பாவ எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணை இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணை இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தி நீரே பலப்படுத்தி நீரே, தூக்கி நிறுத்தி நீரே பலப்படுத்தி நீரே. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமும் கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் கொடுக்கத்தையே நீ மாற்றி நீரே.
Never miss your favourite shows again. Click on to planetaudio.org.nz. 2004